கழுதையின் மேல் பவனி வந்த இயேசுவே எங்களை ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. நாமத்தை சபையிலே இந்த நாளிலே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உயர்ந்திருப்பதாக, உயர்ந்திருப்பதாக, உன்னதமானவருடைய நாமம் சபையிலே உயர்ந்திருப்பதாக, உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா என்ன பெற விசை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீசஸ் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நம்புகிறேன் நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் முழுவதிலும், நான் நம்புகிறேன் முழு சபைகளிலும், ஓசன்னா என்கிற வார்த்தைக்கு குறைவே இருக்காது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த முக்கியமான ஒரு ஆராதனை அல்லாவிட்டால் சிலுவை பயணத்திற்கு முன்பதாக நடந்த ஒரு ஆராதனை, அல்லாவிட்டால் பஸ்காவை அண்டி நடந்த ஒரு ஆராதனை என்று சொல்லி இதை வைத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை, இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஏனோ தானோ என்று சொல்லி ஒன்று நடக்கவில்லை. இவைகள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவைகளும் முன்னெழுதப்பட்டவைகளுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஆராதனையில, இப்படிப்பட்ட ஆராதனைகள்ல அவைகளை குறித்து சில வார்த்தைகள் பேசுவது நல்லது என்று சொல்லி நான் நினைத்தேன். இன்றைய காலையிலே பேசிய அந்த வார்த்தைகளில் இருந்து ஒரு சில வசனங்களை நான் தொடர விரும்புகிறேன். முதலாவது, நாங்கள் அந்த சம்பவத்துக்களை கடந்து சென்றதின் பிற்பதாக சில காரியங்களை நான் விளக்கி கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-13 வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-13 வசனம் வரைக்கும் நாம் கேட்போம்.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார்.
ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்த பொழுது அந்த சைட் பக்கத்திலே சில பேப்பர்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஜேமன் இங்கே ஆராதனை செய்தபடியினாலே அவருடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் கீறி அதிலே வைத்திருக்கிறார்கள். நான் இதை எடுத்து பார்த்த பொழுது அவருடைய கற்பனையிலேயே இயேசு அல்லாவிட்டால் குருத்தோலை ஞாயிறு இவ்வளவு அழகாக இருக்கிறது, உங்களுடைய கற்பனையிலே கிறிஸ்து இயேசுனுடைய பவனி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்தால் நலமாக இருக்கும். பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. அருமையாக குருத்தோலைகளும் இயேசு அதன் நடுவிலே கழுதையிலும் அவர் பவனி வருகிறதை அருமையாக அவர்கள் கீறி வைத்திருக்கிறார்கள். இதை போன்ற பல பேப்பர்ஸ் அதில் இருக்கிறது. இதில் ஒன்றை தூக்கி கொண்டேன். திரும்பி போகிற பொழுது வைத்து விட வேண்டும், ஏனெனில் பின்னுக்கு பேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனங்களிலே முக்கியமாக ஒரு சில வார்த்தைகளை முன்னுக்கு சொல்லிவிட்டு நான் பார்க்க போகிற சில வார்த்தைகளுக்குள்ளே சீக்கிரம் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இதுக்கு முன்பதாக இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு கட்டப்பட்ட கழுதியை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து நீண்ட நேரம் எடுக்கவில்லை, நான் பின்னுக்கு சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த காலை ஆராதனையிலே பேசிய அந்த வார்த்தை என்னவெனில், இந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவங்களை வாசிக்கிற பொழுது நாம் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி இதை குறித்து நான் பேசினேன். பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே நாங்களும் கட்டப்பட்டவர்களாய், ஒரு காலத்திலே ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே, ஒரு காலத்திலே ஒருவராலும் தேடப்படாத ஒரு நிலைமையிலே நாங்களும் இருந்தோம் என்பதை இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு முன்வைக்கிறது என்பதை நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கட்டப்பட்ட கழுதியாக, ஒருவராலும் தேடப்படாத ஒரு கழுதியாக, ஒருவராலும் மதிக்கப்படாத ஒரு மனிதனாக நாங்களும் ஒரு காலத்திலே பாவத்தின் கட்டிலே, ஹல்லேலூயா, அநியாயத்தின் கட்டிலே, அக்கிரமத்தின் கட்டிலே நாம் இருந்த பொழுது கிறிஸ்து இயேசு என்னை கண்டார் என்பது மிகப்பெரிய சத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். அதுல மிகவும் பிரயோஜனப்பட்ட ஒரு வசனம் என்னவெனில், இது யாருக்கு என்று சொல்லி கேட்டாய், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நல்லாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நானும் நீயும் தச்சைகளாக இந்த இடத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. நன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் தேவனுக்கு வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்படாமல் ஒருவரும் இங்கே இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அவரால் அழைக்கப்படாமல் இந்த ஆராதனையில யாரும் இருப்பதில்லை. அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், யாராவது கேட்டா இந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு பாவத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே மறித்து கொண்டு இருக்கிற இந்த கழுதை யாருக்கு என்று சொல்லி கேட்டா சொல்லு, அது ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு? அது இயேசுவுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீயும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் இந்த வசனங்களை இந்த காலையிலே பிரசங்கம் பண்ணுகிற பொழுது சொன்னேன், பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. ஹல்லேலூயா. தாயின் கற்பத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேனே. ஹல்லேலூயா. என்னால் நீ கைவிடப்படுகிறது இல்லை என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் நேற்று இரவு இந்த காலையிலே என் உள்ளத்திலே விழுந்தவைகள் என்பதை இந்த நேரத்தில் இந்த சமூகத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த நாளிலே மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அந்த கழுதியை பாவத்தில் இருந்த அந்த நாளை நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணினேன். பிரியமானவர்களே, அந்த கழுதையின் கட்டவிழ்க்கப்பட்டு, அந்த கழுதை வஸ்திரங்களாலே போர்க்கப்பட்டு, அந்த கழுதையின் மீது இயேசுவானவர் அமர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாமல் எங்கேயோ இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தில் இருந்து, பரிசுத்த வஸ்திரத்தில் இருந்து, நீதியின் வஸ்திரத்தில் இருந்து நமக்கு உடுத்துவித்து நமக்குள்ளே ஆவியாக ஜீவிக்கிற அந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே பிரசங்கம் பண்ணினேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இது இப்படியே இருக்கத்தக்கனவையாக இந்த சம்பவம் தீர்க்க தரிசனமாக சகரியாவிலே 9வது அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது என்பதையும் முன்குறித்து நான் பேசினேன். இப்பொழுதோ இங்கே ஒரு செய்தியாக நான் சில வார்த்தைகளை தொடர விரும்புகிறேன். அவையாவன வாசிங்கள் 9வது வசனத்தில் இருந்து. ஹல்லேலூயா.
முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
ஆர்ப்பரிப்பான ஒரு நிலைமை. முன்னிலைமைகளை நான் முதல்ல சொன்ன வார்த்தைகளை அப்படியே வைத்து விடுங்கள், நான் அங்கே போக விரும்பவில்லை. பின்னுக்கு இருக்கிற ஒரு சில வார்த்தைகளுக்குள்ளே இங்கே நான் நிற்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இயேசுவானவர் அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி வருகிற பொழுது முன்னடக்கிறவர்கள் பின்னடக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆரவாரம், ஒரு பெரிய ஒரு நல்ல விதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். அல்லது ஆர்ப்பாட்டம் என்பதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம், நல்ல விதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. இயேசு வருகிறார், ஹல்லேலூயா, இரட்சகர் வருகிறார். ஆனால் இந்த இடத்துல பாவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவெனில், ஓஷன்னா, ஹல்லேலூயா, ஓஷன்னா என்று சொல்லி ஒரு வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஓஷன்னா என்ற வார்த்தை பைபிளிலே பல இடங்களில் பார்க்க முடியாது, பல இடங்களில் நாம் பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்து மூன்று இடத்துல அதை ஓஷன்னா என்ற வார்த்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பல இடத்தில் அந்த வார்த்தை பாவிக்கப்படவில்லை. அந்த ஓஷன்னா என்கிற வார்த்தை சீரிய பாஷையிலே என்னை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுதலை பண்ணும் என்று சொல்லி பதம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அடிமைத்தனம், ரோம அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, ஒடுக்கத்தில் இருந்த பொழுது, அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, எங்களை காப்பாற்ற மாட்டாரா, எங்களை விடுதலை செய்கிற இவர்தானா என்று சொல்லி சிந்தித்த அந்த ஜனங்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்கள், என்னவெனில், ஓஷன்னா, ஹல்லேலூயா. ஓஷன்னா என்பதற்கு எங்களை விடுவியும் என்று சொல்லி அர்த்தமாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோல ஞாயிறு அன்று தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமே, சொல்ல விருப்பமானால், என்னவெனில், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து தேவன் உங்களை ரட்சிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது பல பதம் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிற அந்த ரட்சிப்பு வேறு. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கு நம் வாழ்வு இருக்கிற நிலைமைகள், சில ரட்சிப்பு நமக்கு தேவைப்படுகிறது, சில நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது, சில பதில்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, தேவன் இந்த நாளிலே உங்களை ரட்சிப்பாராக. ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக அந்த கழுதியை குறித்து பார்த்த பொழுது, அது ஒரு நாம் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை அறியாத ஒரு நிலைமையில இருந்த பொழுது தேவனங்களை தெரிந்து கொண்டார் என்ற கண்ணோட்டத்திலையும், இங்கே ஜனங்கள், தேவ ஜனங்கள், எங்களை ரட்சிக்க மாட்டீரோ, எங்களை விடுதலை பண்ண மாட்டீரோ என்று கூப்பிடுகிற அந்த ஓஷன்னா என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறது என்னவெனில், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நமக்கு பல தேவைகள் இருக்கலாம், நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு பல உபத்திரவங்கள் இருக்கலாம், நமக்கு பல கைவிட்ட நிலைமைகள் இருக்கலாம், நமக்கு வழியே தெரியாமல் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் தான், ஆராதனை செய்கிறவர்கள் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்கள் தான். ஆனால் நம்முடைய நிலைமை நாங்கள் விரும்புகிற வண்ணத்தில் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் தேவ பிள்ளைகள் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஓட்டங்கள், நடவடிக்கைகள் நாம் விரும்புகிற வண்ணத்தில் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரை பார்த்து ஓஷன்னா என்று சொல்லி கத்தி, ஓஷன்னா என்று சொல்லி கூப்பிடு, ஓஷன்னா என்று சொல்லி பாடு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விடுதலை பண்ண, நான் உன்னை விடுவிக்க, நான் உன்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் இருதயங்கள் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை விடுதலை பண்ணுவதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நினைப்பதுண்டு, நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை அறிந்து தேவனை ஆராதிக்கிறபடியினால் எங்களுக்குள்ளே, எங்கள் வாழ்விலே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு துன்பமும் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை என்று சொல்லி, இது மற்றவருடைய கண்களை துடைக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் உண்மையான வாழ்வு என்னவெனில், இயேசுவே என்னை அனுதினமும் ரட்சியும், இயேசுவே என்னை அனுதினமும் விடுவியும், இயேசுவே. நான் பாவத்தின் விடுதலை குறித்து பேசவில்லை, அது அன்று ஒரு நாள் அந்த முச்சந்தியிலே கட்டப்பட்ட நிலைமையிலே அவர் என்னை விடுவித்தார், அந்த ரட்சிப்பு வேறு. இப்பொழுது இங்கே ஆண்டவரே, என் அன்றாட வாழ்விலே அநேக வழிகள் மூடப்பட்டிருக்கிறது, அநேக காரியங்கள் என்னை நெருக்குகிறது. அங்கே இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, எதை சோதித்தார்கள் தெரியுமா, எதை சிந்தித்தார்கள் தெரியுமா, ரோம அடிமைத்தனத்தில் இருந்து எனக்கு விடுதலை இல்லையா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே சில விதமான அடிமைத்தனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்விலையும் சில குறைவுகள் அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறது. பிரியமானவர்களே, அவர்களை இந்த நாளிலே தேவன் ரட்சிப்பாராக, தேவன் எங்களை அதிலிருந்து விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. விட முடியாத சிந்தனைகள், விட முடியாத பேச்சுக்கள், விட முடியாத நோக்கங்கள், விட முடியாத நடத்தைகளை இயேசு இன்றைக்கு ஹோஷன்னா எங்களை ரட்சிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஆராதனை. இந்த ஆராதனையை குறித்து நான் சிந்தித்தேன். ஆராதனை என்பது நாம் வருகிற பொழுது எல்லோரும் பாடினோம், எல்லோரும் கரங்களை உயர்த்தினோம், நன்றாக துதித்தோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆராதனை, தேவனை கனம் பண்ண, தேவனை துதிப்பதற்கு. இந்த ஆராதனையிலே பல வெற்றிகள் இருக்கிறது, பல வெற்றிகள் வேதத்தில் காணப்படுகிறது. ஆராதனையின் அடிப்படையிலே நான் வருகிற பொழுது நான் சிந்தித்த ஒரு காரியம் என்னவெனில், ஒரு மனிதனுடைய வாழ்விலே துதியும் ஜபமும் வேத வசனமும் இருந்தால் அவனை எதுகும் எதுகும் பண்ண முடியாது. மூன்று காரியங்கள் இருந்தே ஆக வேண்டும், எதுகும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆராதனை என்பது தேவ ஜனங்களுக்குள்ள இருக்க வேண்டியதுண்டு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது நாம் சேர்ந்து நின்று இப்படி ஆராதிக்கிற பொழுது, ஒரு டீம் இருந்து பாடுகிற பொழுது, அதுக்கு பின்பாக போகிறது ஒன்று அல்ல ஆராதனை. அது ஒரு ஒழுங்குமுறைக்கு நாம் வைக்கப்பட்டு இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலும் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆராதனை என்பது நாம் தேவனோடு சிலவழித்து எங்களை மறந்து கத்தரை துதித்து கத்தரை பாடி எங்கள் உள்ளத்தில் இருக்கிறவர்களை தேவனுக்கு சொல்லி அவர் எங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்திலே நிற்பது ஆராதனையை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய ஆராதனையே வித்தியாசமானது. ஹல்லேலூயா. நான் நேரத்தை எடுக்கவில்லை, அதனாலே நான் வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது என்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள்? ஆராதனையின் மத்தியிலே விடுதலை இருக்கிறது, ஆராதனையின் மத்தியிலே ரட்சிப்பு இருக்கிறது, ஆராதனையின் மத்தியிலே சுகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆராதனை என்பது நானும் தேவனும் செய்கிற காரியம். ஒரு டீம், ஒரு சபை இப்படி கூடிவிட்டால், மற்றவர்கள் ஆராதிக்கிற பொழுது நான் அமர்ந்து விட்டால் அது எனக்கு ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது நான் தேவனோடு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து விம்மி விம்மி அழுது ஊத்துகிற ஒரு நிலைமை ஆராதனை. அங்கே இருந்த ஜனங்கள் இயேசு பவனி வருகிற பொழுது அவர்கள் எல்லாரும் தங்களால் முடிந்தவர்களை செய்தார்கள், முடிந்தவர்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கவில்லை, மற்ற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி பார்க்கவில்லை, மற்ற நபர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி பார்க்கவில்லை. ஓஷன்னா வார்த்தையிலே ஆராதனை வெடித்தது பாருங்க, வெடித்தது பாருங்க. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளை தனிப்பட்ட விதத்திலே நாம் நிறுத்துவது நல்லது. ஆராதனை தனிப்பட்ட விதத்திலே நாம் எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் என்பதை சிந்திப்பது நல்லது. அதன் அடிப்படையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ரட்சிப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்க. ஹல்லேலூயா. ஆராதனை குறித்து இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆராதனை மத்தியிலே பெரிய அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்தார். ஹல்லேலூயா. தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிற பொழுது என்ன நடந்தது, என்ன நடந்தது? பெரிய ஒரு வீழ்ச்சி, பெரிய ஒரு தடை, பெரிய ஒரு தடையை கர்த்தர் உடைத்தார். கர்த்தர் ஜனங்களை நடத்தி சென்றாரா இல்லையா? ஆராதனை தான் காரணம். இங்கே இருந்த ஜனங்களும் தங்கள் அடிமைத்தனத்தை நினைத்து நினைத்து அவருக்கு ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள், தங்கள் வஸ்திரங்களை கலட்டி இயேசுவுக்கு முன்பாக போட்டார்கள், அந்த கழுதைக்கு முன்பதாக போட்டார்கள். இயேசுவே நடந்து போம் என்று சொல்லி அவர்கள் உயர்த்துகிற ஒரு தன்மை, ஒரு ஆராதனை, இயேசுவை உயர்த்துவது. இன்றைக்கு உலகத்திலே ஆராதனைகள் மாறிக்கொண்டு போகிற காலம், ஆராதனைகள் நவீனப்படுத்தப்படுகிற காலம், ஆராதனைகள் மாற்றப்பட்டு கொண்டு போகிற காலம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனைகளே அநேக கண்ணீர்களை பார்த்த காலங்கள் மாறி இன்றைக்கு அநேகர் கற்களை போல நிற்கிற காலங்கள் மாறிக்கொண்டு போகிறது அல்லவா? அல்லாவிட்டால் ஆராதனை இசையின் அடிப்படையிலே துள்ளுவதும் குதிப்பதும் திசை திரும்புகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு வருகிற பொழுது தினகரன் ஐயாவுடைய ஒரு பாடல் ஒன்று அதுக்குள்ளே வந்தது. சோர்ந்து போகாதே மனமே என்று சொல்லி ஒரு பாடு. அந்த பாடலை இந்திய ஆராதனைகள்ல போட்டு பாட வைத்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தியுங்க. அன்றைக்கு அதே பாடல்கள் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அதே பாடல்கள் அநேக ஜனங்கள் கண்ணீர் சிந்தி ஓடினதை எங்கள் கண்கள் கண்டது. இன்றைக்கு ஆராதனை எப்படி இருக்கிறது, ஆராதனை எந்த வண்ணத்துக்கு திரும்புகிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திப்பது நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த ஜனத்துக்கு குலைகள் எல்லாம் ஆராதனையின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆராதனை என்று சொன்னால், ஆராதிங்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவன் மியூசிக்கு துள்ளுறான், துள்ளு துள்ளு துள்ளுறான், ஆனா ஆராதனையிலே துள்ளுகிறவர்களை நாம் காண்பதில்லை. ஆராதனையிலே வாலிப பிள்ளைகள் துள்ளுகிறதை நான் காண்பதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விதம், இன்னைக்கு ஒரு நவீனம், ஆராதனையிலே டான்ஸுகளை போட்டு கும்மி அடிக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தருக்கு முன்பாக உடைந்த உள்ளத்தோடு அவரை ஆராதி, அவரை ஆராதி, உன் நிலைமை உன்னதமான நிலைமைக்கு மாற்றப்படும். ஹல்லேலூயா. இல்லையோ இந்த உலகத்துக்கு வஞ்சிக்கப்பட்டு, இந்த உலகத்தின் இசைக்கருவிகளுக்கு இணைந்து, இந்த உலகத்தின் பார்வைக்குன் வாழ்க்கையை வித்து பாட்டியோ, ஒரு நாள் வரும் உன் கண்ணீரை துடைக்க ஒருவனும் இருக்க மாட்டான், ஒருவனும் இருக்க மாட்டான். சொல்லுகிறதை கவனி, சொல்லுகிறதை ஏற்றுக்கொள், சொல்லுகிறதை சிந்தி. ஏதோ ஒரு நேரம் கழிப்பதற்கு இங்கே இருந்து நான் பிரசங்கம் பண்ணவில்லை, ஏதோ ஒரு நாட்களை கழிப்பதற்கு இந்த இடத்துல நான் இருக்கவில்லை. மற்றவர்களை ஏமாற்றாதே, தேவனை ஏமாற்றாதே, தேவ சமூகத்தை ஏமாற்றாதே, சபையை ஏமாற்றாதே, ஊழியர்களை ஏமாற்றாதே. நான் ஏன் பேசுகிறேன் இப்படி என்று சொல்லி கர்த்தர் அறிவாராக, கர்த்தர் அறிவாராக. நீங்கள் எங்களை ஏமாற்றினால் உங்களை கர்த்தர் ஏமாற்றுவார். நன்றி விளங்கிக்கொள். வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்களை ஏமாற்றினால் கர்த்தர் உங்களை ஏமாற்றுவார். இது நடந்தே ஆகும், மாற்றம் எதுவும் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை, தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை, வசனங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. நினைத்துக்கோள், இன்றைக்கு காலத்தை காட்டுகிறோம், உலகத்தை காட்டுகிறோம், நடக்கிறவர்களை காட்டுகிறோம், அதை சொல்லி நம்முடைய மனதை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறோம். தாய் தகப்பன்மார்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, வேதம் ஒருபோதும் மாறாது. நீங்கள் பல காரணங்களை அடுக்குகிறீர்கள், பிரதர் அங்க பிரச்சனை, இங்க கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம். இதை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், இதை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு நீங்கள் தான் வளைய வேண்டும், உங்கள் பிள்ளைகள் தான் வளைய வேண்டும், ஆராதனைக்கு உங்கள் பிள்ளைகள் தான் வளைய வேண்டும், நீங்கள் தான் வளைய வேண்டும். ஆராதனையை வளைக்க முடியாது, ஆராதனையை வளைக்க முடியாது, வேதத்தை வளைக்க முடியாது. ஆகையினாலே கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கே ஒரு கூட்டம் தாங்கள் இருந்த நிலைமையை உணர்ந்து ஹோஷன்னா என்று சொல்லி ஆராதனை செய்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கண்ட காட்சிகள் இன்றைக்கு குறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் கத்தரை கதறி கதறி அழுது கண்ணீரோடு ஆராதித்த ஆராதனைகள் இன்றைக்கு காணவில்லை, இன்றைக்கு காணவில்லை. கதறி கதறி ஆண்டவரே என் வாழ்வையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அழுது, என்னை ரட்சிக்கும், என்னை விடுதலையாக்கும், என்னை நடத்தும் என்று சொன்ன அந்த பிள்ளைகளை இன்றைக்கு நம்மளால் காண முடியவில்லை. காலத்தில் பிள்ளையா, வசனத்தில் பிள்ளையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ரட்சித்து, ஹல்லேலூயா, அருமையான ஒரு ஆராதனைக்குள்ளே நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். அன்னைக்கு அவங்க இடத்துல மியூசிக் இருக்குல்ல, அன்னைக்கு அது இதெல்லாம் இருக்குல்ல, ஆனா ஒரு கூட்ட ஜனம் ஆராதிச்சது, அது உண்மை. ஒரு கூட்ட ஜனம் ஆராதிச்சது, எப்படி ஆராய்ச்சாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தெரியல, ஆனால் அது தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஒரு கூட்ட ஜனம் அப்படியே நின்று பாடுறாங்க, ஓசன்னா ஓசன்னா. எந்த டக்கில பாடினாங்க, எந்த மியூசிக்ல பாடினாங்க, எந்த இசையில பாடினாங்க எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அதை விரும்பினான். யோசுவா கூட எரிகோ மதிலுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது யோசுவா என்ன சொன்னார், ஆட்புரியுங்கள் என்றார். எவன் எப்படி கத்தினானோ நமக்கு தெரியாது, எவன் எப்படி துள்ளினாலோ தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கத்தருக்கு முன்பாக இந்த பெந்தகோஸ்து இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களை நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக ஆராதனையில் நின்று பாடுகிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு கேட்கிறதா? நீங்கள் உங்களையும் ஏமாத்தி, எங்களையும் ஏமாத்தி, பிள்ளைகளையும் ஏமாத்தி, ஆண்டவரையும் ஏமாத்தாதீங்க. ஆகையினாலே இந்த மகிழ்ச்சியான இந்த ஆராதனையிலே என்ன பிரதர்ன்றீங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் சொல்லாவிட்டால் இன்னும் பாரதூரமான நாட்களுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்வீர்கள். பிள்ளைகளுடைய ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற மியூசிக் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆராதனையில இல்லையே, இல்லையே. உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நடக்கிற இண்டஸ்ட்ரிகள் ஆராதனையில இல்ல, தேவ சமூகத்தில் இல்ல, தேவ சபையில இல்ல. பிரியமானவர்களே, கர்த்தரை நேசிப்பது என்பது என் உள்ளத்தில இருந்து வருவதொன்று. நான் ஒருத்தனு பயிற்சி வைக்க முடியாது, இங்க வா கழுத்தை பிடித்துக் கொண்டு வந்து இதுல நெல்லு இயேசுவை நேசி என்று சொல்லி சொல்ல முடியாது. பிள்ளைகள் தாங்களாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் தாங்களாய் கர்த்தர் மீது வைராக்கியம் பாராட்ட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லா தாய் தகப்பன் மாருக்கும் தெரியும். ஒரு பிள்ளை நடக்கிற விதத்தை குறித்து அவன் எந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒரு வைராக்கியம் பாராட்டி எழும்பி நடந்த ஒரு நாளை உங்களால் தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியுமா? இதை குறித்து கணக்கு பேச எனக்கு விருப்பம் இருக்கட்டும். கடந்து செல்வோம் பிரியமானவர்களே. அருமையான ஒரு ஆராதனை என்ன சொன்னார்கள்? ஓஷன்னா, என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை காப்பாற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அடுத்த இதுக்குள்ள போறதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற நீங்க ஒருபோதும் நீங்க செய்கிற ஆராதனையிலே திருப்தி கொள்ளாதீங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நாங்க கை வைத்துங்க என்று சொல்றதிலையும் நீங்கள் அல்லலையா பாடுறதிலையும் ஆராதனையிலே திருப்தி கொள்ளாதீங்க. ஆராதனை என்பது கண்களை மூடி இருதயம் உடைக்கப்பட்டு நரங்குண்ட இருதயமாக மாறி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் எவ்வளவு ஆண்டவரே என்று சொல்லி அழுது ஊற்றி தேவனோடு இணைகிற ஒரு நேரம் அது ஆராதனை. ஆராதனை நல்லா இல்லை என்று சொல்லி சொல்லி இங்க சொல்றது இல்ல, ஒரு கருத்துக்கு சொல்றேன். ஆராதனை நல்லா இல்லை என்று சொல்லி யார் தெரியுமா சொல்லுவார்கள்? ஆராதனை செய்யாதவர்கள். சேர்ந்தே படிக்க மாட்டார்கள், சேர்ந்தே ஆராதனை செய்ய மாட்டார்கள். போகிற பொழுது இன்றைக்கு கொஞ்சம் ஆராதனை சரியில்லை, உனக்கு எப்படி அது வரப்போகுது, எப்படி அது உணர்ந்து கொள்ள போகிறாய்? இந்த மாதிரி பல காரியங்கள் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் அதுக்குள்ளே நான் போகிறேன். ஆகையினால நன்றி விளங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தருடையது. நீ இணைந்து கர்த்தரை துதித்தால் தேவ பிரசன்னம் உன்னை நிறைக்கும். ஹல்லேலூயா. அநேகருடைய ஆராதனை எப்படி இருக்கிறது சொன்னில், பெய்கிற மலைகள்ல நனைகிற வாழ்க்கை உள்ளுக்கு வருவது பாடுகிற பொழுது. பிரியமானவர்கள், ஆராதனை நினைச்சால் நல்ல மியூசிக்லே அமைந்திருக்கேன்னு சொல்லி நினையாதிருங்க. நல்ல இசைக்கருவிகளை போட்டு விட்டால், தாளங்கள் தட்டிவிட்டு ஆள் தந்த பாட்டுக்கே ஆடு என்று சொல்லி சொன்னால் இது நல்ல ஆராதனை சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஆராதனை என்பது உங்களை மறந்து தேவனோடு இணைய வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரசன்ன நம்மளை நிறைக்கிறதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய மகிமை நம்மளை நிறைக்கிறது. அங்கே இருந்தவர்கள் நுண்டு தங்களால் முடிந்தது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். வழங்குறதா? இன்னைக்கு அசைய முடியவில்லை, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொருத்தர் இருப்பார்கள். இதுதான் உங்கள் ஆராதனை என்று சொன்னால் நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், நாங்கள் சீக்கிரமாக அடுத்த பக்கத்துக்கு போகலாம். அவர்
எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேயத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசியாகி இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார்.
இரண்டாவது பகுதி, நான் முன்பக்கத்தை அப்படியே விட்டு விடுகிறேன். இங்கே அந்த கழுதியை குறித்து எழுதப்பட்ட பக்கம் அப்படியே இருக்கட்டும். இரண்டாவது பகுதி என்ன சொன்னதுன்னால், ஓஷன்னா, என்னை ரட்சியும், எங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு நான் அறியேன். கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. என் வாழ்க்கை இன்றைக்கு ரம்யமா இருக்கின்றபடி மற்றவன் வாழ்க்கையும் அப்படி இருக்காதப்பா. அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா இவங்கட வாழ்க்கை நல்லா இருக்காதப்பா. அதை கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் விடுதலை பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேலாக அந்த வசனம் சொல்லுகிறது, நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு உரியவன். அது இருக்கட்டும். மூன்றாவது காரியம் என்ன சொல்லுகிறது, அவர் ஆலயத்துக்குள்ள நேர போகிறார், ஆலயத்துக்குள்ள நேர போய்விடுகிறார். ஆலயத்துக்கு போன பொழுது இங்கே ஜோவான் 2:15 வாசிங்கள், அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அந்த பக்கத்தை நாம் வாசிக்கலாம். யோவான்
கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
சொல்லுங்க ஹாலலுயா, சத்தமா சொல்லுங்க ஹாலலுயா. என்ன கொஞ்சம் பிரசங்கம் பண்ண போறேன் பாருங்க. பிரியமானவர்களே, ஆலயத்துக்குள்ள இயேசு போய், வேதத்தில் ரெண்டு விதமான ஆலயம் இருக்கிறது, ரெண்டு விதமான ஆலயம், முடிந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுலையும் பேசுகிறேன். ரெண்டு விதமான ஆலயம், ஒன்று இந்த கட்டிடம், இந்த கட்டிடம் ஆலயம், இன்னும் ஒன்று நீங்களே அந்த ஆலயம். ஒன்று நீங்கள், இன்னும் ஒன்று கட்டிடம். ரெண்டும் ஆலயம், கூடி வருகிற இடம் ஆலயம், உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறபடினால் நீங்கள் ஆலயம். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கும் சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்ப இயேசு நேர ஆற வாரத்தோடு கழுதையில ஏறி பவனியாக ஓசன்னான்று நல்ல ஒரு ஆராதனை முடித்து ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது ஆலயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆலயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆலயம் விரும்பத்தக்க விதத்தில் இருக்கவில்லை. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகள் விற்பனைகளுக்கும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் அவர் கண்ட பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன் தெரியவில்லை. பிரியமானவர்கள், ஆலயம் என்பது இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும். எங்களை குறித்து நான் பிறகு பேசுகிறேன், இப்பொழுது ஆலயத்தை குறித்து பேசுகிறேன். இந்த ஆராதனை என்பது நாம் தேவனுக்கு முன்பாக சேருகிற ஒரு இடம், அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் இருக்கிறது, ஒழுங்கு முறைகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து பேசினால் அது வேறு விதமானது. ஹல்லேலூயா. அது வேறு விதமான அணுகுமுறைகள். அங்கே தைரியமாக யாரும் செல்லுவதில்லை அங்கே. ஆனால் இங்கே நாம் தைரியமாக நடந்து கொள்ளுவோம், தைரியமாக பேசிக்கொள்வோம், தைரியமாக செயல்படுத்துவோம், தைரியமாக சிந்திப்போம், தைரியமாக யோசிப்போம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த தைரியம் எல்லாம் வேலைக்காகாது. பழைய ஏற்பாட்டில் இந்த தைரியங்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ள செல்லுபடியாகாது. அப்படி நடந்தால் மரணம் தான் முடிவு. ஆனால் இது புதிய ஏற்பாடு ஆலயம். இயேசுவானவர் வருகிற பொழுது திருப்பி வாசிங்க சிஸ்டர், 14 இருந்து வாசிங்க.
தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு.
எனக்கு இன்றைக்கும் விளங்காதது ஒன்று, இயேசு எதுக்கு இந்த சவுக்கை பின்னினார்? இது ஏன் பின்னினார் சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சபை ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு சவுக்கை பின்னுகிறார். அவங்களுக்கு ஏதாவது கண்ணில் காட்டவோ என்னவோ எனக்கு தெரியவில்லையப்பா, ஆனால் பின்னினார். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் துரத்தினார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆலயத்தில் எவைகள் இருக்க வேண்டிய இடத்திலையும் எவைகள் இருக்கக்கூடாத இடங்களிலையும் இருக்கிறதோ கர்த்தர் அதை சரிப்படுத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், நாம் கைகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்குள் வருகிற பொழுது தேவன் அங்கே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் வர வேண்டும். என்னுடைய நேரம் போகிறது, என்னுடைய செய்தியின் கொஞ்சம் கூட என்று நான் போகவில்லை. நாம் வருகிற பொழுது நம்முடைய நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருக்க வேண்டும். குருத்தோலை ஞாயிறிலே இது நடந்தது, குருத்தோலை ஞாயிறிலே தேவன் செய்த காரியம் இது. அதனால் நாம் நினைத்து விடக் கூடாது, இது ஏனோ தானோ என்று சொல்லி ஒரு இடத்திலே நடந்திருக்கிறது என்று சொல்லி. இயேசுவானவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து புறாக்களை விற்கிறவர்கள் ஆடுகளை விற்கிறவர்கள் என்று சொல்லி எல்லாரையும் அடித்து துரத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடித்ததுன்னு சொன்னால் தப்பாகிவிடும், ஆனால் ஏதோ சொல்லி அவர்களை கலைத்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நான் இதுல என்ன சொல்ல வருகிறேன் எனில், ஆலயத்திலே ஒழுங்கு முறைகள் இருக்கிறது. ஆலயத்திலே ஒழுங்கு முறையாக நடக்க வேண்டும். ஆலயத்திலே கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஒரு ஒரு காரியமாக நான் பின்னுக்கு சொல்ல முடிந்தால், வர முடிந்தால் வருகிறேன். ஆலயத்திலே ஒழுங்கு முறைகள் இருக்கிறது, நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு அதை விரும்புகிறார், இயேசு அதை விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நினைத்த மாதிரி எல்லாவற்றையும் செய்து, நமக்கு நினைத்த மாதிரி எல்லாவற்றையும் நடத்துவதற்கு யோசியாதிருங்க, யோசியாதிருங்க. ஏனெனில் அவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை நெருக்குகிறது, அவரை நெருக்குகிறது. நமக்கு நெருக்குதோ இல்லையோ, மற்றவர்களுக்கு நெருக்குதோ இல்லையோ, அவருக்கு நெருக்குகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆலயம் என்று சொன்னால் கர்த்தர் இருக்கிற இடம், அது பரிசுத்தமானது, அது பரிசுத்தம் நிறைந்திருக்கிற இடம். அங்கே நாம் வருகிற பொழுது முடியுமானால் பெண்ணுக்கு பார்க்கிறேன், பரிசுத்த சிந்தனையோடு வாருங்கள் என்று சொல்லுகிறது. பரிசுத்த சிந்தனையோடு, பரிசுத்த நோக்கத்தோடு, பரிசுத்த பார்வையோடு, பரிசுத்த செயலோடு நாம் ஆலயத்தை அணுக வேண்டும். நான் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசவில்லை, நான் பொதுவான கூடுகையை குறித்து பேசுகிறேன். ஆகையினால் அவைகள் அங்கே இல்லையெனில் தேவன் அதை கவனிக்கிறார், தேவன் அதை பார்க்கிறார். நாம் ஆராதனைக்கு வருகிற பொழுது எப்படி வருகிறோம், எந்த நோக்கத்தில் வருகிறோம், எதை செய்ய வருகிறோம், எதை கதைக்க வருகிறோம், எதை பேச வருகிறோம் என்பதை எல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். என்ன ஒன்று சொல்லவா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதனை என்பது நீங்கள் நாலு பேரோடு கதைக்க வருகிற இடம் அல்ல என்பதை எழுதி கொண்டு வீட்டுக்கு போங்க. ஆராதனைக்கு நீங்கள் வருவது நாலு பேரோடு கதைப்பதற்கு வரவில்லை. நீங்கள் பிரதான காரியம் கர்த்தரை ஆராதனை செய்ய நாங்கள் வருகிறோம். நன்றி விளங்கிக் கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று பேச இன்னைக்கு எனக்கு கொலகல கொலகலன்னு சொல்லி நல்லாக ஓசுந்தான்னு சொல்லி உங்களுக்கு நாலு வார்த்தைகளை சொல்லிவிட்டால் நீங்கள் போகிற பொழுது பயங்கர சந்தோஷத்தில் போவீர்கள்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாட்களிலே அவைகளும் நடத்தது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே. ஆகையினாலே ஆராதனையிலே காரணங்கள் இல்லாமல் சில ஒழுங்குகளை நாம் வைப்பதில்லை, சில செயல்பாடுகளை நாம் உருவாக்குவதில்லை. உங்களுடைய பார்வைகள் எங்களுடைய பார்வைகள், உங்களுடைய நோக்கங்கள் எங்களுடைய நோக்கங்கள், எல்லாமே வித்தியாசப்படும், எல்லாமே வித்தியாசப்படும். ஆண்டவர் கடிந்து கொண்டார் அவர்களை. யாரை? ஆலயத்தில் இருக்கக்கூடாத இடங்களில் இருந்து, நடக்கக்கூடாத விதங்களில் இருந்து, செய்யக்கூடாத காரியங்களை செய்தவர்களே ஆண்டவர் என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். இன்றைக்கு கடிந்து கொள்வதற்கு இடம் இல்லையே, இன்றைக்கு கடிந்து கொள்வதற்கு இடங்கள் கிடையாது என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், திருப்பி அந்த வசனத்தை 14 இருந்து திருப்பி வாசிங்க.
தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக் கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்.
எனக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கவிழ்த்து போட்டாரா, எனக்கு விலங்கல், அதை கவிழ்த்து போடுகிறார் ஆண்டவர். அவர் பிடித்ததை கவிழ்த்து போடுகிறார். நீ என்னுடைய வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீங்க என்று அந்த பக்தி, அந்த வைராக்கியம் அவர்களை கவிழ்த்து போட்டது. ஆச்சரியமாக இருக்கிறது. இவைகளை பார்க்கிற பொழுது, இவைகளை சிந்திக்கிற பொழுது, இதை வாசிக்கிற பொழுது இயேசுவானவர் கவிழ்த்து போட்டு சொன்னார், இது எல்லாம் சரி வராது, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ஆராதனைக்கு வருகிற பொழுது பரிசுத்த ஆராதனை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58 அதிகாரத்திலே நமக்கு அவைகளை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதனைக்கு எதற்கு வருகிறோம், என்னத்துக்கு வருகிறோம், ஏன் வருகிறோம், எதை பேச வருகிறோம், எதை கதைக்க வருகிறோம், எதை செய்ய வருகிறோம், எதை நிப்பாட்ட வருகிறோம், எதை செயல்படுத்தாமல் இருக்க வருகிறோம் என்பதை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தகாத விதங்களில் ஆராதனைகளை அணுகாதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நெருக்குகிறது, ஏவுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, ஒவ்வொன்றொன்றாங்க கனகாரியம் நான் சொல்லிட்டே போகலாம், ஆனா கொஞ்சம் வழங்கிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு புரியாத எந்த காரியத்தோடும் ஆராதனைக்கு இல்லை நுழையாதருங்க, நுழையாதருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், முதலாவது ஆராதனை, இதை நான் சொல்லுகிறது கொஞ்சம் விலகி கொள்ளு. ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறேன், ஒன்று குறந்தியர் 3:16 திருப்பிக் கொள்ளுங்க. ரெண்டாவது ஆலயத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இதை எது எதிர்க்கணும், 1 Corinthians 3:16 வாசிங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இது நான் முதல்ல சொன்னது கட்டரமாகிய ஆலயத்தை குறித்து. பழைய ஏற்பாட்டிலே அநேக கட்டரமான ஆலயங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கலாம். அநேக ஆலயங்கள் சுத்திகரிக்கப்பட்ட என்று சொல்லி வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அந்த ஆலயம் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர் 3:16 வாசிங்கள்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? நான் கட்டுற ஆலயத்தை குறித்து பேசினேன், அதை குறித்து கணக்கு பேசலாம், ஒழுங்குமுறைகள் நடைமுறைகள் சொல்லி அது இருக்கட்டு. இரண்டாவது ஆலயம் நான் தான். எல்லாரும் நாம் சொல்லுவதுண்டு, தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் நாம் சொல்லுவதுண்டு, அந்த கழுதையின் மேல் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவானவர் அந்த கழுதையின் மேல் அமர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லார் மீதும் தேவன் ஆவியாக இருக்கிறாரா இல்லையா? அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்களா? தேவன் எனக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், தேவாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். உண்மை நல்லது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனும் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன் சொல்லியும் நாம் எங்கள் இருதயத்திலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் நோக்கங்களிலே, எங்கள் நடைமுறைகளிலே கர்த்தருடைய ஆலயத்தை கெடுப்புமாய் இருந்தால் அவர் எங்களை கெடுப்பாரா? வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்க. உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனைகளும் தேவனுக்கு பிரியமில்லாது இருந்தால் கர்த்தர் உங்களை கெடுப்பார். நான் உங்களை விரட்டவில்லை, நான் உங்களை ஏதோ ஒன்று சொல்லி உங்களை ஏதோ ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு போக நான் விரும்பவில்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் எல்லோரும் சிறு பிள்ளைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் வளர்ந்து வாலிபர்களாகி திருமண நாட்களை நாடுகிற காலத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் மனதில் கொண்டு செல்லுங்கள். உலகத்துக்கு உங்களை விற்று தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதிருங்கள். உலகத்தின் காரியங்களுக்கு உங்களை விற்று தேவனுடைய ஆலயமாகிய உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை துக்கப்படுத்தி அவர் உங்களை விட்டுவிடாத படிக்கு, உங்களை விட்டு விலகிவிடாத படிக்கு கவனமாயிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிற நமக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தெரிய வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ள தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. யாராவது நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா, என் சிந்தனைகளை கண்ட்ரோல்லே நான் வைத்திருக்கிறேன், என் இருதயம் என் கண்ட்ரோல்ல இருக்கிறது, அசைக்க முடியாது, எதுவும் தொட முடியாது? சொல்ல முடியுமா? என்னால முடியாது. ஆண்டவர் உதவி செய்வாராக, தேவாவியானவர் உதவி செய்வாராக. என்னால முடியாது, ஆனா ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய இருதயம் உங்களுடைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்தால் ஆண்டவருக்கு சோத்திரம். எப்படி எல்லாரையும் ஆண்டவர் மாட்டுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் யார்? பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். நல்லது, தேவை. பரிசுத்தத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுவும் தேவை. ஆனால் நம்முடைய ஆலயத்தை நாம் கெடுக்கிற பொழுது அந்த பரிசுத்தம் கெடுக்கப்படுகிறது, பரிசுத்தம் கெடுக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் பாவம் செய்வது என்பது ஏதோ களவெடுப்பது, ஏதோ கொலை செய்வது, ஒருவனோடு சண்டை பிடிப்பது, ஒருவனுக்கு விரோதமாக எழும்புவது மாத்திரமல்ல, சிந்தனையும் இருதயமும் பாவத்தினால் நிறைந்து இரவும் பகலும் தடுமாறி எந்த வழியிலே போக தெரியாதென்று நிற்கிற நிலைமைகள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து விடும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் ஆலயம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பரிசுத்தம், பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் உன்னை குறித்து வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் உன்னை குறித்து வைராக்கியம் நிறைந்தவராய் இருக்கிற ஆகையினாலே நீ அந்த ஆலயத்தை கெடுத்து விடாத. தாய் தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த முழு உத்தரவாதமும் உங்கள் கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நாங்கள் இப்படி பேசுவது, நாங்கள் இப்படி சொல்லுவது, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பது கடினமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கலாம். என்ன இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் பொல்லாதது. இந்த உலகத்தை குறித்து உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் அறிந்தவைகள் அல்ல உலகம். இனி நீங்கள் அறிய வேண்டியது இன்னும் ஏராளம் இருக்கிறது. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். போகிற ஒவ்வொரு இடங்களுக்கும் தக்கதாக நம்மளை மாற்றிக்கொள்ளக் கூடாது. போகிற ஒவ்வொரு இடங்களையும் எங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் எங்கும் தேவனுடைய பிள்ளைதான். நீ தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் நீ எங்கும் தேவனுடைய ஆலயம் தான் என்பதை மறந்து விடாதே. திரும்பவும் சொல்லுகிறேன், உன்னை உலகத்தோடு சரிப்படுத்தாத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளாதே, வளைந்து கொடுத்து விடாதே, விட்டு கொடுத்து விடாதே. தேவனுடைய வேதத்துக்கு உன்னை திருப்பு. ஒன்று கொரிந்தியர் 6:19 வாசிங்க சிஸ்டர், எங்கள் பக்கத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள், சீக்கிரமாக போகலாம். 6:19,
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
திருப்பி வாசிங்க சிஸ்டர், நீங்கள்
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேதம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி பல விதமான காரியங்களை வேதம் சொல்லுகிறது. நான் முடிக்க முயற்சி பண்ணுகிறேன், எனக்கு தெரியும் இங்கே சில காரியங்கள் இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா, நான் முடிக்கிறேன். ஆகையினாலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் இந்த ஆலயத்தை கெடுத்து போடாதிருங்க. எப்படி தேவாலயத்தை கெடுக்க முடியும்? இதற்கு 1000 காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி கெடுக்க முடியும்? எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நடைமுறைகள் எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துவிடும், எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துவிடும். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்கள் சீக்கிரமாக, நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:23,
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
உங்கள் சரீரம் தேவன் வருகிற பொழுது அது குற்றம் அற்றதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை குறித்து யோசிப்பது நல்லது. ஆனால் உங்கள் சரீரத்தை குறித்து எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். அது கரைதரையற்றதாக, அது பாவம் இல்லாததாக, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாக அவர் வருகிற பொழுது காணப்பட வேண்டும். இந்த தேசத்திலே சரீரம் பாவத்தில் மாளுகிறது, இந்த தேசத்திலே சரீரம் பாவத்திலே இணைந்து போகிறது, இந்த தேசத்திலே பாவம் என்பது சரீரத்தை வாட்டி வதைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வருகிற பொழுது உன் உள்ளான வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உன் சரீரத்தை குறித்தும், அவர் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்தை குறித்தும், அவர் உனக்குள்ள இருக்கிற அதை குறித்து தேவன் விசாரிப்பார். எங்கே போவோம்? இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிற பொழுதே இவ்வளவு திண்டாட்டங்களும் இவ்வளவு காரியங்களோடும் வருகிறோம். ஆனால் உள்ளான மனிதன் அவனும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது, என்ன செய்வோம்? எனக்கு இன்றைக்கு ஒரு நாளை இந்த குறிப்புகள் எடுத்திருந்தேன். ஆலயத்துக்கு வருகிற பொழுது, அல்லாவிட்டால் ஆலயத்தில் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் எப்படி வர வேண்டும், அல்லாவிட்டால் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை இன்றைக்கு என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் இதோடு நான் முடித்து விட விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது தேவனுடையது. அது கட்டடமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் நீ தனிப்பட்ட விதமாக இருக்கலாம். ரெண்டும் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டியது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமானது அவருடைய ஆலயத்தில் அலங்காரமான முடியாக இருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் வருகிற இடம் ஏதோ ஒரு இடம் அல்ல. நீங்கள் எந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் பாடுகள் படிக்கிற ஏதோ ஒரு இடம் அல்ல. அது பரிசுத்தம் உள்ளது, அது பரிசுத்தம் நிறைந்தது. உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை எச்சரித்து இந்த குருத்தோலை ஞாயிறிலே பிரசங்கம் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசு சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த குருத்தோலை ஞாயிறிலே அந்த ஜனங்கள் சொன்னார்கள், ஓ சானா, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. அதே இயேசு ஆராதனை செய்கிற பொழுது, ஆண்டவரை உயர்த்துகிற பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது சொல்லி ஒரு பகுதியை நான் சொல்லி கடந்து சென்றேன். மூன்றாவதாக பிரியமானவர்களே, இயேசு ஆலயத்துக்குள்ளே புறப்பட்டு சென்று ஆலயத்திலே இருந்தவைகள், ஆலயத்திலே தகாதவைகள், ஆலயத்திலே வேண்டாதவைகள், ஆலயத்திலே ஒழுங்கில்லாத எல்லாவற்றையும் ஆலயத்திட்டு அகற்றி
அதனால சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி. நீங்கள் ஆவியானவர்னாலே இருக்கிறீர்களே, ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தம் என்பது அனுதினமும் சபையிலே பேசப்பட வேண்டிய ஒரு சத்தியம். பரிசுத்தம் என்பது அனுதினமும் சபையிலே போடப்பட வேண்டிய ஒரு சத்தியம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஆசாரியர்கள் அவர்கள் சுமந்து சென்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கும் அது எழுதப்பட்டு சபைகளிலே மினுங்க வைத்தால் நல்லமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாட்களிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் நல்லமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கைகளை சத்துரு கொள்ளை கொண்டு போய் விடாது படிக்கு. தேவன் உங்களை விட்டு விலகி விடாது படிக்கும் எச்சரிக்கை உள்ளவர்கள் ஆயிருங்கள். ஹலலுயா ஹலலுயா. தேவ சமத்தில் எழுந்திருப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? ஹலலுயா. தேவ சமத்தில் எழுந்திருங்கள். ஹலலுயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எந்த கிறிஸ்துவை ஞாயிறு அன்று உம்முடைய சமூகத்தில் நின்று கர்த்தாவே ஆண்டவரே ஹோசன்னா சொல்லி பாடி உம்முடைய வார்த்தைகளை கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொண்டு சென்று ஆண்டவரே ஆலயமாகிய தங்களையும் இந்த கட்டிடமான இந்த ஆலயத்தையும் நாம் கெடுத்து விடாத படிக்கு, ஆண்டவரே நடக்க கூடாத விதங்களிலே நாம் நடந்து விடாத படிக்கு, கர்த்தர் கிருபை செய்வீராக, இயேசு கிருபை செய்வீராக, ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆலயத்துக்கு வருகிற பொழுது எந்த நோக்கத்தோடு, எந்த சிந்தனையோடு, எந்த செயல்பாட்போடு ஆண்டவரே நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அதன்படி நாங்கள் வளர, நடக்க, செயல்பட, சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, இயேசு எங்களுக்கு கிருபை செய்வீராக, ஆண்டவர் சபைக்கு கிருபை செய்வீராக, ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பன. தங்கள் ஆலயங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதையும், தேவன் நமக்குள்ளே ஆவியாக வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் அனுதினமும் சிந்தித்து, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து யோசித்து நாம் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. என் ஆண்டவர் என்னை விட்டு விலகாத படிக்கும், என் ஆண்டவர் என் வாழ்வில் விட்டு விலகாத படிக்கும், ஆண்டவரே நான் ஆலயத்தை கெடுத்து விடாத படிக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக, இயேசு எனக்கு உதவி செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் உங்களை தேவ சமூகத்தில் வைத்து சிந்தியுங்கள், யோசியுங்கள். உங்கள் வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தேவன் விரும்புகிற விதமாக, அவர் வாசம் பண்ணத்தக்க விதத்தில் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிற பொழுது, தேவனை நாம் துதிக்கிற பொழுது, எவ்வளவுக்கு ஆவிக்குள்ளே நாங்கள் உட்படுத்தப்படுகிறோம், எவ்வளவுக்கு நாம் ஆவியிலே இறங்கி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு நாம் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறோம்? அல்லாவிட்டால் நாம் தேவன் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு நடந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு தரம் தான், அது சீக்கிரமாய் முடிந்துவிடும். ஆனால் அதுக்கு பிற்பாடு நமக்கு நித்தியமாக கொண்டிருக்கிறது. அங்கே போவதும் போகாது இருப்பதும் இந்த நாட்களிலே இந்த சபையிலே நாங்கள் வாழுகிற விதத்தை வைத்து கர்த்தர் நியமிப்பார் என்பது வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்ந்து விடலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறவர், தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.